நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 24 பாத்தீங்கன்னா வேர்ல்டு போலியோ டே அனுசரிக்கப்படுகிறது. இது எதற்காக அனுசரிக்கப்படுகிறது, இதன் முக்கியத்துவம் என்ன? உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசம் ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா இந்த பல்ஸ் போலியோ அப்படின்ட்டு அரசாங்கம் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. எதுக்காக போலியோ டிராப்ஸ் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு, இத பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பூமா அவர்கள். அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரேடியோ நிலையத்துக்கு மிக்க நன்றி. வேர்ல்டு போலியோ டே, உலக போலியோ தினம் என்பது உலகம் முழுவதும் அக்டோபர் 24 கொண்டாடப்பட்டு வருகிறது. இது எதுக்காக கொண்டாடப்படுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இதை ஆரம்பிச்சு இதை கொண்டு போயிட்டு இருக்கவங்க வந்து ரோட்டரி இன்டர்நேஷனல் என்ற தனியார் நிறுவனம் ஒன்று இதை செஞ்சுட்டு வராங்க. இந்த போலியோ என்னும் கொடிய நோய்க்கு தடுப்பு ஊசி கண்டுபிடித்தவர் ஜோனஸ் சால்க் என்பவர் அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடும் விதமாக அக்டோபர் 24 உலகமெங்கும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் நம்ம இந்த போலியோ கிருமியை ஒழித்து விட்டோம் என்றே சொல்லலாம். உலகம் முழுவதும் 99% இந்த போலியோவை இராடிகேட் என்றால் ஒருத்தர் கூட இந்த வியாதி இல்லாம கொண்டு போறது, அதை கொண்டு வந்துட்டாங்க. 1994 அமெரிக்கா எல்லாம் போலியோ ஃப்ரீன்னு அறிவிச்சிருந்தாலும் நம்மளுடைய இந்தியாவை 2013-14 போலியோ ஃப்ரீ அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நமது பக்கத்து நாடுகளான ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சற்றே தொலைவில் உள்ள நைஜீரியா போன்ற நாடுகளில் 2012 வரை வைல்டு போலியோ வைரஸ், சாதாரண போலியோ இல்லாம வைல்டு போலியோ என்கிற வைரஸ் கிருமியுடைய தாக்குதல் இப்பொழுதும் இருப்பதனாலும் நம்மளுடைய வர்த்தகம் மற்றும் பிற நாடுகளுக்கும் மக்கள் சென்று வருவதாலும் இந்த போலியோ வைரஸ் என்பது நம்மளுடைய இந்திய தேசத்திற்கு வந்து தாக்காமல் இருப்பதற்காகவும் தொடர்ந்து இப்பொழுதும் நம்ம போலியோ தடுப்பு மருந்து போட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம்.
அதாவது 2013-14 வருடங்களிலேயே இந்தியாவில போலியோ வைரஸ் இல்ல அப்படின்ட்டு அறிவிச்சாலும் அண்டை நாடுகள்ல இருந்து இது பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால இன்னும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரி, ஏன் இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்களையே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க?
இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இது மழைக்காலம், இது வெயில் காலம் மாதிரி. இந்த போலியோ ஹை ரிஸ்க் சீசன் வந்து டிசம்பர் ஜனவரி. இதை வந்து கூடுதல் போலியோ என்று கூறுவோம். தி நேஷனல் இம்யூனைசேஷன் டே, NID என்று பெயர். இந்தியா முழுவதும் ஒரே நாளில் டிசம்பரில், அப்புறம் அதுலேருந்து 5 கழிச்சு ஜனவரியில், இல்லை ஜனவரியிலேருந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சோனாக்க ஃபெப்ரவரியில், அந்த மாதிரி ஒரு 5 வித்தியாசத்தில் 2 போலியோ நம்ம கொடுக்குறோம். இது வந்து கூடுதல் போலியோ. இதை எதுக்காக திருப்பி திருப்பி கூடுதல் என்று கூறுகிறேன் என்றால், ஏற்கனவே நீங்கள் போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பூஸ்டர் போடுறோம் இல்லையா, இப்போ செல்போன் டாப் அப் போடுறீங்க, ஏற்கனவே கொஞ்சம் சார்ஜ் இருந்தாலும் நம்ம போட்டுக்கிறோம். அது மாதிரி கூடுதல் போலியோ சொட்டு மருந்தை இந்த குழந்தைகளுக்கு கொடுத்தால் மாத்திரமே நம்மளுக்கு வந்து அந்த வைல்டு போலியோ வைரஸ், நம்ம மேலே கூறினது போல நைஜீரியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளில் அந்த வைல்டு போலியோ வைரஸ் இருப்பது அந்த நாட்டிலிருந்து நமது நாட்டிற்கு வரும்பொழுது டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை போட்டுக்கொள்ளணும். இது சாதாரணமாக நாங்கள் போடுறது வந்து 0 போலியோ என்று பிறந்த குழந்தைகளிலிருந்து ஆரம்பித்து 5 போடுவோம். அதை தவிர இதை போடுறது கூடுதல் போலியோ சொட்டு மருந்து.
போலியோ வைரஸ் எப்படி பரவுதுங்க டாக்டர்?
நிறைய வியாதிகள் உங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க, மலேரியா, டெங்கு காய்ச்சல், கொசு மூலமாக பரவுற மாதிரி. போலியோ வைரஸ் வந்து ஃபீகோ ஓரல் ரூட், நம்மளுடைய உணவு, தண்ணீர், இதன் மூலமாகவே பரவுகிறது. போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையுடைய வைரஸ் அதனுடைய உடம்பில் இருந்து மலம் மூலமாக வெளியேறுகிறது. பொது இடங்களில் மலம் கழித்தல், நீர் நிலையங்களில் அருகில் மலம் கழித்தல், அந்த மலத்தில் இருக்கும் கிருமி அந்த நீர் நிலையங்களில் உள்ள நீரில் கலந்து அதை உபயோகப்படுத்தும் போது பிற குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். வைரஸ் கிருமி என்பது கொதிக்க வைப்பதன் மூலமாகவோ, ஃபில்ட்ரேஷன் மூலமாகவோ குளோரினேஷன் மூலமாகவோ தடுக்க முடியாது. அதுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க அல்ட்ரா ஃபில்ட்ரேட். வைரஸ் கிருமிக்கு அதனால தான் தடுப்பூசி மூலமாக மட்டுமே வைரஸ் கிருமியால் பரவக்கூடிய நோய்களை தடுக்க முடியும். அதில் ஒன்று போலியோ நோய் என்பதாகும்.
போலியோ வந்து குழந்தைகளை மட்டும்தான் தாக்குமா? எதற்காக அது மாதிரி குழந்தைகளை மட்டும் தாக்கக்கூடிய ஒரு வைரஸாக இது இருக்குது? அது மாதிரி எந்த வயதினரை, அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது 5 வயது வரை அல்லது 10 வயது வரை அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் அதனோட இன்குபேஷன் பீரியட் எவ்வளோ நாள் இருக்கும்?
குழந்தைகளுக்கு கல்வியை நம்ம ஆரம்ப கல்வியிலேருந்தே கொடுக்குறோம். பெரியவங்களை அனுப்புறோம், நம்ம சொல்லி கொடுத்தா அவ்வளோ தூரம் அவங்க மனசில் பதியாது. அதே மாதிரி நோய்க்கும் அதே கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வயசுலேயே அந்த இம்யூன் சிஸ்டம், நோய் தடுப்பு சக்தி என்பது மிகவும் சிறந்த முறையில் இருக்கும். அந்த சமயத்தில் நோய் தடுப்பு சக்தி ஏற்படக்கூடிய இம்யூனைசேஷன், அதாவது தடுப்பு ஊசிகளை போட்டு விட்டோம் என்றால், அது சொட்டு மருந்தாகவும் இருக்கலாம், இன்ஜெக்ஷனாகவும் இருக்கலாம், அந்த குழந்தையினுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக டெவலப் செய்து குறிப்பிட்ட நோய்க்கான எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டியை அது ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய இம்யூனிட்டி வந்து அதோடைய லைஃப் லாங் வந்து இருக்கும். நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அதுக்காக தான் எல்லா தடுப்பூசியும் குழந்தைகளுக்கே போடுறோம். அண்ட் 5 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் எல்லா தடுப்பூசியும் போட்டுட்டோனாக்க அதுக்குடைய இம்யூனிட்டி லைஃப் லாங் இருக்கும். போலியோ 90% குழந்தைகளையே பாதிக்கும். வெரி ரேர்லி அடல்ட் போலியோ கேஸ் இருக்குது, பட் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் 1960s 1970s அப்புறமே அடல்ட் போலியோ கேஸ் கிடையாது, ஒன்லி சில்ட்ரன் போலியோ தான் இருக்குது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடுல போஸ்ட் போலியோ ரெசிடுவல் பால்சின்னு பேர், நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய பேர், இந்த மாற்று திறனாளிகளாக இப்போ இருக்கிறவங்க, அடல்ட்டா இருக்கிறவங்க எல்லாம் சிறு வயதில் போலியோ நோய் பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க கூட ஒரு 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள, இப்ப நீங்க போலியோ நோயினால பாதிக்கப்பட்டவங்கள தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்க்க முடியாது. தமிழ்நாடுல முதல்ல இருந்தே இந்த போலியோ தடுப்பு முகாம் என்பதன் மூலமாக நிறைய வந்து தடுக்கப்பட்டிருக்குது. போலியோ நோயினால பாதிக்கப்பட்டவங்கள் வந்து மிகவும் குறைவு தமிழ்நாடை பொறுத்த மட்டுக்கும்.
நீங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, 2013-14 வந்து இந்தியா போலியோ ஃப்ரீயாக டிக்ளேர் பண்ணப்பட்டு விட்டது அப்படின்ட்டு. இருந்தாலும் இந்த போலியோ காலை தான் அட்டாக் பண்ணுமா? ஒன்ஸ் அட்டாக் ஆயிருச்சுன்னா அதுலேருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்காதா? ஒரு போலியோ அட்டாக் ஆயிருக்குது அப்படின்ட்டு ஒரு குழந்தைய வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? அதாவது அந்த வைரஸ் மூலமாக பரவுதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஏதாவது அறிகுறிகள் தென்படுமா?
போலியோவில் நோய் தாக்கப்பட்டது வந்து நரம்பு மற்றும் மூளை சம்பந்தமான இதை பாதிக்கும். அது பல்பார் போலியோ என்றும் ஸ்பைனல் போலியோ என்றும் கூறுவார்கள். பல்பார் போலியோ என்பது பல்பார் ஏரியாங்கிறது தண்டு வடம் மூளையில் உள்ளது. அந்த இடத்துல தான் நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கும் ஆகாரங்களை முழுங்குறதுக்கும் நன்றாக கை கால்களை அசைப்பதற்குமான சுவிட்ச்னு வச்சுக்கலாம், சென்டர்ஸ் அங்கே இருக்குது. அது பாதிக்கப்படும் போது குழந்தைகள் 2 கை கால் வராமல், நினைவு கொஞ்சம் மாறி, மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு, உணவு உட்கொள்ள முடியாமல் பொறை ஏறும், மூக்கு வழியாகவே உட்கொண்ட உணவுகள் வெளியேறும், அது பல்பார் போலியோ என்பது. ஸ்பைனல் போலியோ என்பது தண்டு வடத்தை பாதிக்கும். கையையும் பாதிக்கலாம், காலையும் பாதிக்கலாம். பெரும்பாலும் நாம பார்க்கறது கால் பாதிக்கப்பட்டவங்களை. அது ஒரே மாதிரி இருக்காது, ஒரு கை மாறி இருக்கலாம், ஒரு கால் மாறி இருக்கலாம், மாறி மாறி இருக்கும். பட் இது ஒரு தடவை வந்து நரம்பு சம்பந்தமாக எந்த நோய் தாக்கியாலும் அதுக்கு ரீஹாபிலிட்டேஷன் அதுதான் செய்ய முடியுமே ஒழிய வந்த நோயை நம்மளால மாற்ற முடியாது. அதுக்கான மருந்து கிடையாது. அதுக்காக தான் இவ்வளவு தடவை நம்ம திருப்பி திருப்பி அரசாங்கமும் மருத்துவர்களும் கூறுவதென்றால், இது மாதிரி மருந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் இல்லாத வியாதிகளுக்கு தடுப்பு ஊசி முறைகள் இருக்கும்போது அதை பயன்படுத்தி அதற்கான நோய் தீர்வை நோய் வருவதற்கு முன்பாகவே நாம் ஏற்படுத்தி கொள்வது அறிவுள்ளத்தனம்.
இப்போ 2 கட்டங்களாக இந்த பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ஒன்று நடந்துட்டு இருக்குது, அதை பத்தி விரிவா அது ஒன்று. இது தவிர 5 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு எவ்வளவு இடைவெளியில நம்ம கொடுக்கணும்? இப்ப நம்ம தடுப்பூசிகளில் வந்து இதுவும் வருமா, அதாவது போலியோ சொட்டு மருந்தும் வருமா?
போலியோ சொட்டு மருந்து என்பது நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், அதாவது அரசாங்கத்தின் மூலம் அளிக்கக்கூடிய தடுப்பு சொட்டு மருந்து முகாமிலும் இது உண்டு. இதை தவிர நாம் கூறும் பல்ஸ் போலியோ, கூடுதல் போலியோ என்பதும் அரசாங்கம் மூலமாகவே கிடைக்கக்கூடியது. இதை நாங்கள் எப்பொழுதும் போடக்கூடிய இம்யூனைசேஷன் ஷெட்யூல், நார்மல் குழந்தைகளுக்கு போடக்கூடிய ஷெட்யூல்லையே இதை நாங்கள் சேர்த்து தான் கொடுக்குறோம். போலியோ சொட்டு மருந்து என்பது முதல் பிறந்த உடனே ஒரு தடவை கொடுக்குறோம், அதை 0 dose என்று கூறுவோம். குழந்தை பிறந்து 1 வாரத்துக்குள்ளாக குழந்தை பிறந்த ஆஸ்பத்திரியிலேயே அதை போட்டு விடுவார்கள். அது தவறினால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க மையங்களில் அதை அளித்துக் கொள்ளலாம். அதன் பிறகு 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம் ஆகிய சமயங்களில் முத்தடுப்பு ஊசி மற்றும் அந்த பென்டாவேலண்ட் வேக்சின் என்று உள்ளது, அது போடும்போது ஓரல் போலியோவாக நாங்கள் கொடுக்கிறோம். அதை தவிர 9வது மாதம் மீசில்ஸ் தட்டம்மை ஊசி போடும்போதும் ஒரு தடவை கொடுக்குறோம். 1.5 வயதில் கூடுதல் பூஸ்டர் ஊசி போடும்போது போடுறோம். 4.5-5 வயசில் போடும்போது ஒரு தடவை போடுறோம். இதெல்லாம் ரெகுலர் இம்யூனைசேஷன் ஷெட்யூலில் வரும். இதன் தவிர வருட வருடம் பிறந்தது முதல் 5 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு கூடுதல் போலியோ சொட்டு மருந்து 1993 முதல் இப்போ கடந்த 2013 வரை நாங்கள் போட்டுக்கொண்டு தான் இருந்தோம். 2013-14 இந்தியா போலியோ ஃப்ரீ என்று டிக்ளேர் செய்தாலும் இன்னும் 2 வருடங்களுக்காகவாவது நாங்கள் அந்த கூடுதல் போலியோ மருந்தை போட்டுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் மேற்கூறிய காரணங்களுக்காக.
டாக்டர், யாருக்கெல்லாம் வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுக்கணும், அதாவது வெயிட் எவ்வளவு இருக்கணும்? ஏன்னா சில தாய்மார்கள் காய்ச்சலா இருக்குது, வாந்தி பேதியா இருக்குதுன்னா அப்படின்னா கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், எடை அப்படி ஏதாவது இருக்குதுங்களா, அதை பத்தி சொல்லுங்களா? காய்ச்சல் இருந்தாலும் கொடுக்கலாமா?
எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நோய் இல்லாத பட்சத்தில். பிறந்த குழந்தை குறை பிரசவமாக இருக்கிறது, ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கீழே இருக்குது, குறை மாதத்தில் பிறந்து விட்டது என்றால் நான் கூறியது போல தடுப்பு ஊசி என்பது நோய் எதிர்ப்பு தன்மை உண்டு பண்ணுவதற்காக கொடுக்கக்கூடியது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் என்பது அந்த குழந்தை மெச்சூர் ஆன பிறகு, 40 வாரங்கள் ஆன குழந்தைகளுக்கு அது நன்றாக டெவலப் ஆயிருக்கும். ஸோ ப்ரீ மெச்சூர் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அது இருக்காது, அதனால் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. எடை மிகவும் குறைவுள்ள குழந்தைகள் 1 கிலோ 1.5 கிலோ இருக்கிறது நாங்கள் அதை கொடுக்கறது கிடையாது. பிறந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது நோய் இருக்குது, மூச்சு திணறல் இருக்கிறது, இருதய நோய் இருக்கிறது, காய்ச்சல் இருக்கிறது, குழந்தைகள் ஆஸ்பத்திரியில் பிற நோய்க்காக அட்மிட் ஆயிருக்கும் போது நாங்கள் கொடுக்கறது கிடையாது. ஸ்டீராய் முதலான நோய் எதிர்ப்பு சக்தியை குறைவாக்கக்கூடிய மருந்துகள் வேற வியாதிக்காக அந்த குழந்தைகள் உட்கொண்டிருந்தாலும் அந்த சமயத்தில் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. நீங்க கேட்டீங்க வாந்தி வைத்தால இருந்தா கொடுக்கலாமான்னு. இந்த போலியோ சொட்டு மருந்து என்பது 2 சொட்டை, நாங்கள் அதை உயிர்காக்கும் சொட்டு என்றே கூறுவோம். அதை நாங்கள் வாய் வழியா கொடுக்கறதுனால குழந்தைக்கு வேற காரணங்களால ஒவ்வாமைனாலேயோ வாந்தி பேதியினாலேயோ வாந்தியும் வைத்தாலையும் இருந்தா நேச்சுரலி அந்த குழந்தை அந்த மருந்தை துப்பிவிடும், இல்லாட்டினா வைத்தால போயிடும். ஸோ நம்ம கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து அது வந்து பிரயோஜனப்படாது, அதனால அந்த சமயத்திலையும் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். வேற ஏதாவது நோய்க்காக ரேடியேஷன் கிடைக்குது, இல்ல கேன்சர் மாதிரி ஒரு நோய் இருக்குது அந்த குழந்தைக்கு, அந்த சமயத்துல அதற்கான மருந்துகள் கொடுக்கும் போதும் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இயற்கையாகவே குறைந்துவிடும். இந்த போலியோ வைரஸ் என்பது லைவ் வைரஸ், அதை கொடுத்தாக்க அது வந்து குழந்தைக்கு போய் சேராது மட்டுமில்ல பிற பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். அதனால நோய் அறிகுறிகள், மற்ற நோயினுடைய அறிகுறிகள் இருந்தா மருத்துவரின் ஆலோசனைப்படியோ இல்ல மருத்துவம் சார்ந்த மற்ற செவிலியர்களுடைய ஆலோசனைப்படியோ தேவைப்பட்டால் அவர்களுடைய அறிவுரையின்படி இந்த குழந்தைக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கலாம்.
இது நோய் காக்கும் உயிர் காக்கும் சொட்டு மருந்துன்னு சொன்னீங்க. இருந்தாலும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த போலியோ டிராப்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் நம்ம நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் உண்மையா?
ஆக்சுவலா இவங்க கேட்ட கேள்வி நடந்த சம்பவம் நம்ம கோவையிலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்பொழுது நாங்களும் எங்களுடைய துறையினரும் இங்கே வந்து பார்த்தா அரசியல் கூட்டமோ இல்லை பொருட்காட்சியோ நடப்பது போல எங்களுடைய அரசு மருத்துவமனையே வேன்களும் மக்களும் சூழ்ந்து பெரும் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி விட்டது. இதில் வந்து பயம் பீதி தான் காரணமே ஒழிய உண்மையான காரணங்கள் எதுவுமே கிடையாது. அவங்க கூறியது போல 2 குழந்தைகள் மயக்கமானார்கள் என்பதற்கு காரணம் அந்த குழந்தை பயத்திலே மிகவும் கூட்டமான உள்ள இடங்களுக்கு அந்த குழந்தைக்கு சரியான ஆகாரம் கொடுக்காமல் போய் அது வேர்த்து மயக்கமாயிருக்கு ஒரு குழந்தை. இன்னொரு குழந்தைக்கு வந்து ஏற்கனவே நோய்வாய்ப்பட்ட குழந்தை, அப்படி இருந்தும் அவங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு போலியோ டிராப்ஸே போடல, ஆனாலும் அது மயக்கமாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பீதி தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. போலியோ மருந்து ஆல்மோஸ்ட் 100% பாதுகாப்புள்ள ஒரு மருந்து. நான் கூறியது போல நோய்வாய்ப்பட்டு உள்ள குழந்தைகளும் நோயின் தாக்கம் பிற நோயினால் ஏற்பட்டுள்ள குழந்தைகளை தவிர மீது எல்லாருக்கும் இங்க தாராளமா நம்பிக்கையா கொடுக்கலாம். அந்த நம்பிக்கையா கொடுத்ததுனாலதான் நம்ம 2013-14 போலியோ ஃப்ரீ இந்தியாவாக நம்ம கொண்டாட முடியுது.
அரசாங்க மருத்துவமனையாகட்டும் தனியார் மருத்துவமனையாகட்டும் இது வந்து குளிர்சாதன கிடங்குகள்ல பாதுகாத்து போலியோ டிராப்ஸ் கொடுக்கறாங்க. இப்ப பொதுமக்கள் கூடும் இடங்கள்ல கூட அரசு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், பொதுவிடம் ஆகட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடங்கள்ல காலையில 7 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் கொடுக்கறாங்க. எவ்வளவு தூரம் இந்த குளிர்சாதன வசதி வந்து பொது இடங்கள்ல ஏற்படுத்தப்பட்டிருக்குது?
இது ஒரு ஆக்சுவலி நல்ல கேள்வி என்றே கூறலாம். கோல்டு செயின் மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த போலியோ தடுப்பு சொட்டு மருந்து என்பது தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து ஹோல்சேல் அங்கிருந்து அரசாங்கத்திற்கு வந்து, மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு ஒரு மாநில அரசாங்கத்திற்கும் வந்து, மாநில அரசாங்கத்திலிருந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து, அந்த டிஸ்ட்ரிக்டிலேருந்து அந்தந்த பிளாக்குக்கு வந்து, அதுலேருந்து வில்லேஜுக்கு வந்து, அதுலேருந்து ஒரு சென்டருக்கு போய் குழந்தைய போய் ரீச் ஆகணும். அதுவரை அதோடைய தன்மை மாறாமல் இருக்கணும். அதை மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் கோல்டு செயின். இப்ப தயாரிக்கும் இடங்களில் எல்லாம் கோல்டு ரூம்ஸ் என்று கூறுவார்கள். ஒரு கட்டடமே 0 to -4 degrees இருக்கும். அதுல உள்ள இருக்கிறவங்களும் ஹேண்டில் பண்றவங்களும் விஞ்ஞானிகளும் அந்த விண்வெளிக்காரர்கள் மாதிரி அந்த சூட் போட்டுட்டு தான் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அதை எடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அதுலயும் அந்த வாகனங்களிலும் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதை இப்போ கோவை மாநகரில் என்று கொண்டால் DPH ஆபீஸ்ல வச்சிருப்பாங்க. அங்க வந்து ஐஸ் லைன்டு ரெஃப்ரிஜிரேட்டர், ஒரு ரூம் ஃபுல்லா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாவே ஐஸ் லைனிங் இருக்கும். வாக் இன் சேம்பர்ஸ்னு பேர். அது வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு, இப்போ கோவை கல்லூரி மருத்துவமனை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐஸ் லைன் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கும். அந்த ஐஸ் லைன் ரெஃப்ரிஜிரேட்டருக்குலாம் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை இருக்கும். எப்பொழுதும் மின் விநியோகம், தடை இல்லாத மின் விநியோகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு காரணத்திற்காக மின் விநியோகம் தடைப்பட்டாலும் 8 PM அதில் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்படி ஏற்படும் போதும் மாற்று ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை வந்து வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் ஆர் கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ், அவங்க தான் நம்ம நாட்டின் முதுகு எலும்பு என்றே கூறுவோம். அவங்களால மட்டுமே எல்லா சுகாதார பணிகளும் நாட்டு நல பணிகளும் மக்களை போய் சென்றடைகின்றது. அவங்க கிட்ட வேக்சின் கேரியர்ஸ் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, ப்ளூ கலர்ல ஒரு லைட் ஒயிட் கலர்ல இருக்கும், அதுல ஐஸ் பேக்ஸ் வச்சிருப்பாங்க. அது முந்தின தினமே அவங்க வந்து ஒரு 12 PM வந்து அதை குளிர பண்ணி வச்சிருப்பாங்க. அது வச்சிருக்கும் போது அது 8 PM அதே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகும். இதன் மூலம் தயாரிக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த குழந்தையை சென்று அடையும் வரை அதோடைய குளிர் தமனம் வந்து சரியான முறையில் மெயின்டைன் செய்யப்படும். இதை எப்படி அவங்க கிராஸ் செக் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, அதுல வேக்சின் வயல் மானிட்டர் என்று ஒன்று இருக்கும். ஒரு ஒரு தடுப்பூசி பாட்டில்லையும் ஒரு கலர் இருக்கும், அந்த கலர் வச்சு மேட்ச் பண்ணிக்குவாங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இம்மீடியட்டா உடனடியாக அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க, அதை பிறகு யூஸ் செய்ய மாட்டாங்க. இதன் மூலம் கண்டிப்பாக நம்ம கூறலாம், இந்த தடுப்பூசியினுடைய தன்மை ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், தயாரிக்கப்பட்ட இடத்திலிருந்து குழந்தையை போய் சென்றடையும் வரை ஒரே மாதிரியாக இருக்கும். இந்தியாவை பொறுத்த மட்டுக்கும் நாம் வந்து ஒரு நோயை தடுப்பூசி மூலமாக முற்றிலும் அகற்றி விடுறோம். அது மிகவும் பெருமையாக நான் குழந்தைகள் மருத்துவர் என்ற முறையில் கூற விரும்புகிறேன். அது வந்து பெரியம்மை என்று கூறக்கூடிய நோய். 1972 பிறகு பிறந்தவர்கள் யாரும் பெரியம்மை நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை. அது தடுப்பூசி மூலமாக மட்டுமே அந்த நோயை நம்மால் வெல்ல முடிந்தது. அதுபோல பிற நோய்களையும் நம்மால் தடுப்பூசி மூலம் வெல்ல முடியும். இப்பொழுது நம் வார்பாத், அதாவது ஒரு எதிராளியை எப்படி ஜெயிக்கிறோமோ அதே மாதிரி இந்த வார்பாத் டுவர்ட்ஸ் போலியோ, போலியோ என்ற கடும் நோயிலிருந்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மாலும் வெற்றி இலக்கை அடைந்து விட்டோம். அதை இன்னும் பூர்ணமாக அடைவதற்கு இன்னும் ஃபியூ ஸ்டெப்ஸ், இன்னும் சில அடிகளே உள்ளது. கண்டிப்பாக நாம் அடைந்துவிடும். அதே போல மற்ற நோய்களையும் நாம் எளிதாக வெல்ல முடியும். நம் நாடு மக்கள் வளம் நிறைந்த நாடு. இளைஞர்களும் குழந்தைகளும் சதவிகிதத்தில் மற்ற நாடுகளையோட கூடுதலாக உள்ள நாடு. அவர்களுடைய உடல் நலத்தில் நாம் கவனம் கொண்டால் மட்டுமே 0 to 5 years டெத், அண்டர் 5 டெத்ன்னு பேர், 5 வயதுகளுக்கு கீழே உள்ள குழந்தைகளின் மரணத்தையும் நோயினால் வரக்கூடிய தன்மைகளையும் டிசபிலிட்டி அதையும் நம்மால் போக்க முடியும். அதை தடுப்பூசி என்பது ஒரு சிறந்த ஆயுதம். அதை சரியான முறையில் பயன்படுத்தி மக்கள் பயன்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை.
அருமையான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். உலக போலியோ தினத்தை ஒட்டின ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா போலியோ டிராப்ஸ் எந்த வயசு வரைக்கும் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, மக்கள்கிட்ட இன்னும் ஒரு மூடநம்பிக்கை இருந்துட்டு தான் இருக்குது, அதெல்லாம் எப்படி போக்குறது அப்படின்னு பல்வேறுபட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி.
மிக்க நன்றி. வணக்கம்.
உலக போலியோ தினம் எதற்காக அனுசரிக்கப்படுகிறது? போலியோ சொட்டு மருந்தின் அவசியம், எந்தெந்த குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், எந்தெந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது போன்ற பல்வேறு தகவல்களை நமக்காக எடுத்துச் சொன்னவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் பூமா அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.